அல்லேலூய துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூய துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூய 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 அல்லேலூய. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூய துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூய துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூய 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 அல்லேலூய.
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 28 முடிய. இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிறவர் எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நல்ல நாளில் ஆண்டவருடைய இறை வார்த்தையினுடைய அபிஷேகத்தோடு நாங்கள் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய இந்த வார்த்தை நம்மை கரம்பிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. வார்த்தை என்கிற ஒரு வல்லமை நமக்கு எவ்வளவு தூரம் ஆழமான ஒரு அடையாளமாக இருக்கிறதோ, அதே போல கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் விசுவசிக்கிற அந்த முதன்மையான ஒரு அடையாளம் தாய் மரியாள் என்கிற ஒரு அடையாளம். நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு புதிய ஆலயத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரனூர் என்கிற பகுதியினுடைய பக்கமாக அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த மலை மாதாவினுடைய திருத்தலம். அம்மா சத்திரம் என்கிற இந்த இடத்திலே தாய் மரியாளினுடைய அருமையான ஒரு தலம் இந்த இடத்திலே உருவாகி அநேக பக்தர்களுடைய ஒத்துழைப்பினாலும் குருக்களுடைய முழு முயற்சியினாலும் இந்த இடம் ஒரு திருத்தலமாக உயர்த்தப்பெற்று பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் தாங்கி கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இல்லமாக இது இருக்கிறது. இந்த இல்லத்தினுடைய திருவிழாவினுடைய நாட்களிலே தான் நாங்கள் உங்களை இந்த இடத்திலிருந்து சந்திக்க கடவுள் சித்தமாய் இருக்கிறார். வார்த்தையான தேவன் இந்த தாயின் திருத்தலத்திலிருந்து உங்கள் மத்தியிலே கடந்து வருவது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, உங்களுக்கும் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். உலகத்தினுடைய பல நாடுகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் கடந்து இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த மலை மாதா திருத்தலம் உங்களுக்கு தெரிய வருகிறது. கண்டிப்பாக இந்த இடத்தை நினைத்து நீங்கள் ஜெபித்தாலே போதும், உங்களுடைய வீடுகளிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் காண முடியும். இந்த இடத்துல இப்படி ஒரு ஆலயம் அமைந்திருப்பதனுடைய ஆழமான ஒரு நிலையை நாம் பின்னாடி திரும்பி பார்க்கிற போது, இங்கே நடந்த ஒரு அற்புதத்தினுடைய அடையாளம் ஒரு சிற்றாலயமாக உருவெடுத்து அது ஒரு விசுவாச எழுச்சியாக மலர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அநேக கிராமங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலமாக அநேக மக்கள் இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய இரக்கத்தை நம் தாய் மரியாள் வழியாக பெற்று செல்கிற ஒரு வல்லமையான இடத்திலே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அன்னை மரியாள் தாய் திருவவையிலே ஒரு முதன்மையான இடத்தை வைத்து பிடித்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு முதன்மையான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க திருவவை என்றாலே மரியாள் என்கிற ஒரு அடையாளம் இருப்பதை நாமும் அறிந்திருக்கிறோம், மற்றவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆலயத்தை இந்த கிராமத்திலேயாவது போய் அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மாதா கோயில்னு சொன்னால் போதும், அந்த மக்கள் வழி நடத்துவாங்க, நம்மளை அங்கே இருக்கு போங்க அப்படின்வாங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு ஆழமான நிலையை நாம் உருவாக்கி கொடுத்தோம் என்பதை விட கடவுள் இந்த தாய்க்கு இந்த பூவுலகிலே ஒரு நிரந்தரமான இடத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இதோ இந்த தாய் அரசியாக உயர்த்தப்பட்டிருக்கிற ஒரு மகிமை கடவுளால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த உண்மை வேதத்தினுடைய ஆழத்திலிருந்து அது உணரப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உண்மையை அறிந்து கொள்ளுகிற போது இந்த தாய் சொன்ன அந்த வார்த்தைகள், தலைமுறைதோறும் என்னை பேறு பெற்றவள் என்று போற்றுவார்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய இந்த வார்த்தையை உள்ளத்திலே தாங்கி இந்த தாயை போற்றுகிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். என் அன்பு இறை சமூகமே, இன்றைய நாளினுடைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். முதல் வாசகத்தை படிக்க பார்த்தோம். ஆண்டவர் இரத்த பழிகளையெல்லாம் நீக்கிவிட்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் என்கிற அந்த நாகும் இறைவாக்கினுடைய வார்த்தைகள், புதிய அந்த ஏற்பாட்டினுடைய நற்செய்தி வாசகத்தில் நம் வாசித்த அந்த வார்த்தைகள், சிலுவையை சுமக்காமல் யாரும் என் பின்னே வர முடியாது, எவன் ஒருவன் தான் தன் வாழ்வை இழக்க துணிகிறானோ என்பொருட்டு அவன் வாழ்வை ஆதாயமாக்கிக் கொள்கிறான், எவன் ஒருவன் தன் பொருட்டு வாழ்வை ஆதாயமாக்கிக் கொள்ள நினைக்கிறானோ அவன் வாழ்வை இழந்து போகிறான், எவன் ஒருவன் உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்து போனால் அதனால் அவனுக்கு கிடைக்கிற பயன் என்ன. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை ஒரு விதமான சிந்தனைக்கு அழைத்து செல்வதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த உலகமே பார்த்தீங்கன்னாக்க துன்பம் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே போகணும்னு சொல்லி தான் நம்மளை அறிவியல் உலகம் அப்படியே அள்ளி தள்ளிக்கிட்டு போகுது. துன்பமே இருக்கக்கூடாது, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காகத்தான் அறிவியல் என்ன செய்து ஒன்று ஒன்றா படைச்சி கொடுக்குது மனுஷனை, அது அப்படி தாங்கி கொண்டு இருக்கிறது. என்னதான் அறிவியல் புதிய புதிய படைப்புகளை அள்ளி கொடுத்து கொண்டிருந்தாலும் அதனுடைய நிறைவு என்பது ஒரு வேதனையிலே தான் முடிவடைகிறது. துன்பம் இல்லாத ஒரு உலகத்தை யாராலும் கொடுக்க முடியாது என்கிற ஒரு நியதி இந்த உலகத்தில் காண கிடக்கிறார். அதான் நாங்கள் அடிக்கடி சொல்றது, நீங்கள் அங்கேருந்து எங்களை பார்ப்பீங்க, சாமியார் சிஸ்டர்கள்லாம் ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு. நாங்கள் உங்களை பார்ப்போம், பாரா குடும்பம் குட்டியாக வராங்க, கூட்டம் கூட்டமாக வராங்க, நம்ம தான் தனி கடை தனிமரமாக ஆகிட்டு கிடக்கிறோம் அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். நீங்கள் கூட்டம் கூட்டமாக வர்றதை பார்த்து நாங்கள் இப்போ பொறாமப்படுறோம். நீங்கள் எங்களை பார்த்து பிள்ளையா குட்டியாக பாரு, ராத்திரியில் எந்திரிக்கவே மாட்டாங்க, படுத்தா நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி எங்களை நீங்கள் பார்த்து பெருமூச்சு விடுறதும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமாய் போயிடுச்சு. அது உண்மைதான். நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை நான் போயிருந்தப்போ வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ நடிச்சாமோ திடீர்னு கத்துது ஒரு பிள்ளை, தம்பி பிள்ளைங்க ஒன்று கத்துது, சரி அப்படி தான் சரி ஒரே இதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி கொஞ்ச நேரம் கண்ணை மூடுன்னு அடுத்தது உடனே ஒரு கத்து கத்துது. அப்போதான் நினைச்சேன், நமக்கு ஒரு நாள் தான் இந்த பாடு, இவங்களுக்கு டெய்லி இந்த பாடு தான். புள்ள வைக்காம நம்மளாம் சிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறோம் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்கவே இல்லை நான். பாருங்க, அதுக்காக நீங்கள்லாம் வந்து தூங்கலாம்னு நினச்சி இங்கே எங்கள் பக்கம் வந்துடக்கூடாது. இங்கே வந்தீங்கன்னா வேறு விதமான பிரச்சனை. நீ அங்கே இருக்கிற நீ இங்கே வந்தீங்கன்னா உன்னால் தனிமையில் ஒரு ராத்திரி கூட தூங்க முடியாது. பேய் வரும், பிசாசு வரும், எல்லாம் வரும். எல்லாம் அதான் ஆண்டவர் யார் யாருக்கு எங்கெங்கே இருக்கணும்னு நட்டு வச்சுருக்காரோ அங்கேத்தான் நமக்கு நிம்மதி. பாருங்களேன், அதை உணர்ந்து கொள்ளணும். அதான் சொல்லு பிரான்சிஸ் சலேசியார் சொல்லுவார், நீ எந்த இடத்துல நடப்பட்டியோ அந்த இடத்துல மகிழ்ச்சியாயிருடா அப்படின்றார். ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட், டு நாட் ஒரி அபவுட் தி அதர் பிளேஸ். இக்கறைக்கு அக்கறை பச்சையாக தான் தெரியும். அதனால் ஆண்டவருடைய தலத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இந்த உலகத்தினுடைய நிலையை நாம் பார்க்குற போது, இந்த மனுஷனை துன்பம் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டு போயிடலான்னு அறிவியல் அல்லது உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் துன்பம் நம்மளை விட்டு போகலை. அப்போ அந்த அன்னைமரியாளுடைய அந்த நிலையை நம்ம பார்க்குற பொழுது, துன்பம் என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மற்ற மதங்கள் எதுவுமே சொல்லாது, எல்லாம் சொல்கிறது என்னென்னா துன்பம் வேண்டாம், நீ வா உன்னை இன்பமாக மாத்துற. கிறிஸ்தவத்தில் கூட இப்போ ஒரு பிரிவு ஒன்று உண்டாயிடுச்சு. கிறிஸ்தவத்தில் கூட ஒரு பிரிவு ஒன்று இருக்கிறது. எந்த பிரிவை நான் சொல்கிறேன்னு சொன்னால், சிந்தனையிலே ஒரு பிரிவு. அவங்களுக்கு என்ன ஒரு படிப்பினை, அந்த பிரிந்து போனவர்களுடைய எண்ணத்தினுடைய அடையாளம் என்னென்னா, எங்கள் சபைக்கு வா, ஆண்டவர் உனக்கு அள்ளிக்கிட்டு கொட்டுவார். என் சபைக்கு, நான் அந்த சபைக்கு போனோம் பாருங்க, ஒரு கார் தான் வச்சுருந்தேன், மூணு கார் வாங்கிட்டேன் அப்படின்றான். எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. நான் ஒருத்தன் சொல்கிறான், நான் வந்து பிஸ்னஸ்க்கு இருந்த காசெல்லாம் நான் உண்டியலில் போட்டேன், அந்த பாஸ்டர் அந்த பிரசங்கியார் பேசுகிற போது நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன், வீட்டுக்கு போய் பைபிளை திறந்தேன், அதன் போட்டதை விட மூணு மடங்கு காசு பைபிளில் இருந்துச்சு. நான், அடா அது எந்த பைபிள்ரா சொல்கிறா, நான் கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு. நானும் தான் டெய்லி பைபிளை திறக்கிறேன், ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. தேவ பிள்ளைகளே, இது மாதிரியான ஒரு மாயையை உருவாக்குகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதை மாயை என்று சொல்வதை விட உண்மை என்று நான் சொல்லுகிறேன். அது உண்மைதான் அவங்க சொல்கிறதெல்லாம். அங்கே போனின்னா உனக்கு பிஸ்னஸ் செழிக்கும், ஒரு கார் மூணு கார் ஆகும். பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி தான் இருக்கும். நீங்கள் உடனே எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணப்படாது, ஒன்று மூணாயிடுமோ அப்படின்னு. இதை மாதிரி ஃப்ளரிஷிங் நடக்குதான்னா, ஆமாம் நடக்குது. ஆனால் அதை யார் செய்கிறா, ஆண்டவர் செய்கிறாரா பிசாசு செய்தா, அதுதான் என்னுடைய கேள்வி. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, ஆனால் அதை கடந்து செல்ல உனக்கு நான் பலன் தருவேன், அப்படி தான் சொல்லியிருக்கிறார். உன் துன்பத்தெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு, உன்னை ஒய்யாரமாக உட்கார வச்சு, உன் வாயில் நான் வந்து வாழைப்பழத்தை அப்படியே உரித்து தட்டில் தருவேன்ப்பா, நீ வலிக்காமல் சாப்பிட்லான்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லலைங்க. வேதத்தினுடைய பக்கத்தை உறுதியாய் படித்து பாருங்க, உண்மையாக படித்து பார்க்கணும். நீ அன்னை மரியாள், இன்னைக்கு நாங்கள் அன்னை மரியாளை குறித்து நாங்கள் பேசுகிறோம். ஏதோ குருக்கள் நாங்கள் அன்னை மரியாளின் மீது அளப்பரிய ஒரு பக்தியும் அன்பும் கொண்டிருக்கிறோம். எங்கள் குருக்களுக்கு மாதான்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா, எங்கள் வீட்டில் எங்கள் தாய் தந்தை தான் எங்களுக்கு ஒரு பெரிய தூணுங்க. எல்லா உறவுகள்லாம் இருப்பாங்க, ஆனால் இந்த அப்பா அம்மாங்கிற தூண் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வீட்டுக்குள்ளே எங்கள் வீடு அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வு வரும். என்னதான் தம்பி தாய் அண்ணன் அக்கா தங்கையெல்லாம் பாசமாக இருந்தால் கூட, அந்த உறவினுடைய ஆள் அங்கே ரெண்டில் தான் இருக்குது. அப்பா அம்மா போயிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் நம்ம ஒரு விருந்தாளி மாதிரி இப்படி போயிட்டு வரக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த உணர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு படைப்பு அன்னை மரியாள். ஆண்டவரை கூட நம்ம ஆண்டவராக வச்சு பார்க்குறோம், ஆனால் இந்த அம்மாவை நம்முடைய தாயாய் வைத்து பார்க்குற போது அந்த தாய் நம்ம அருகில் இருப்பாங்க. உலகம் ஆயிரம் சொல்லும் தம் பிள்ளையை பற்றி, ஆனால் அம்மா ஒரு நாளும் சொல்ல மாட்டா என் பிள்ளை மோசமான பிள்ளைன்னு. இதுதான் அன்னை. இதே மனநிலையை தான் நம்முடைய தாய் கொண்டிருக்கு. நாங்கள் குருக்கள், உலகம் எங்களை எவ்வளவுதான் அசிங்கமாக பேசினாலும், எங்கள் தாய் மரியாள் எங்களுக்காக எங்களுடன் இருக்கிறார். நீங்கள் உடனே நினச்சிக்காதீங்க, ஐயோ இந்த மாதா சாமியார் பக்கம்தான் இருப்பாங்க போல இருக்கு, நம்ம பக்கம் வரமாட்டாங்களா, அப்படி இல்லை. யாரெல்லாம் மாதாவை அம்மானு கூப்பிடுறீங்களோ அவங்க பக்கம் ஓடி வரவங்க தான் அன்பு தாய். என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் பாருங்கள், பேதுரு இயேசுவை மறுதளிச்சிட்டாரு. இயேசு சொன்னது மாதிரியே சேவல் இருமுறை கூறதுக்கு முன்னாடி மூணு தடவை நீ என்னை மறுதளிச்சிருப்படான்னார். அதே மாதிரி மறுதளிச்சுட்டு ஓடி போயிட்டார். ஓடி போய் எங்கே போனாரே தெரியல. அப்புறம் வந்தப்போ அழுது 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 ரொம்ப வேதனையோடு வந்தார். அவரை தட்டி கொடுத்து தேர்த்துனது யார், மரியாள். மாதா மட்டும் நீங்கெல்லாம் மனுஷங்களாடா, என் பிள்ளை சாகும் போது ஒருத்தர் இருந்தீங்களாடா சிலுவைக்கு கீழே, தொலைச்சு போடுவேண்டா ஓடி போங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு அன்றைக்கே சிதறடிக்கப்பட்டிருப்பாங்க நம்முடைய திருத்தூதர்கள், எல்லாம் ஓடி போயிருப்பாங்க. அன்னை மரியாள் அப்படி இல்லை, அவருடைய கரம் இயேசுவின் கரமாக இருந்தது. பரவாயில்ல, திருப்பி வந்த உடனேயும் அம்மா இப்படி தவறு பண்ணிட்டோம், அழாதே மகனே, அழாதே, கலங்காதே, நம்ம ஆண்டவர் இயேசு சொன்னதை போல செய்யுங்க. கானாவூர் திருமணத்தில் என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தையை மீண்டுமாக அவர்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும், என் மகன் சொன்னதை போல செய்யுங்க. அதனால மீண்டும் உற்சாகமடைந்த கூட்டம். இந்த அன்னை மரியால நாங்கள் பேசுறதுக்கு, நான் அதிகமாய் சப்தமாய் என் தாயை குறித்து பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு, அவர் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார், அவர் அற்புதமாக நகைகளை போட்டிருக்கிறார், அவர் தலையிலே கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பாயிண்ட் கிடையாது. நான் என் தாயை குறித்து பேசுவதற்கு ஒரே ஒரு தளம் உண்டு, அது என்னன்னா, துன்பத்தின் மத்தியிலே துவண்டு விடாமல் வீர தாயாய் கடந்து சென்றவள் நம்முடைய அன்பு தாய். அவரை நாம் சிந்திக்கிற போதெல்லாம் அவரிடத்தில் மிளிர்ந்த அந்த சிலுவையை சுமந்து செல்லக்கூடிய அந்த ஒரு உறுதியான மனநிலை, இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு என்பதை அறிந்து கொண்ட அந்த ஞானம் நிறைந்த உள்ளம். என் பிள்ளைகளே, கிறிஸ்தவ திருச்சபையில, அதுவும் நீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவரா இருக்கிறீங்கன்னா, உன் ஜெபம் அன்னை மரியாளை பார்த்து இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த துன்பத்தை தூக்கி போட்டுட்டு சாமின்னு சொல்லவே கூடாது. ஆண்டவரே, இந்த துன்பத்தை கடந்து செல்ல எனக்கு வழிகாட்டும் என்று நீ ஜெபிச்சிங்கன்னா, அன்னை மரியாள் உன் பக்கத்துல வந்து நிப்பாங்க. வேதத்தை நம்ம புரட்டி பார்க்கிறோம், கிறிஸ்தவ மதம் சொல்லுகிறவே அந்த வேதத்தினுடைய ஆழம் என்ன தெரியுங்களா? துன்பம், துன்பத்தின் வழியாக மட்டுமே மீட்பு. திருவெளிப்பாடு 2:9 உன் துன்பத்தையும் ஏழ்மையையும் நான் அறிவேன், ஆனால் உண்மையில் நீ செல்வம் பெற்றிருக்கிறாய் என்றோ. பேதுரு ராயப்பர் வந்து அவருடைய கடிதத்தில் நிறைய இடத்துல சொல்றாரு, ஒரு சில இடங்களை, அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதுன்னு வியக்காதீர்கள். நம்ம நிறைய பேர் அப்படித்தான் வியந்து போறோம், ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்குது ஃபாதர், ஏன் இப்படி நடக்குது? அந்த கேள்வியை நீ எப்படி கேட்க முடியும்? 1 பேதுரு 4:12 நீ வாசித்திருந்தீனா, அதை உள்ளத்தில் எழுதி வைத்திருந்தீனா, ஒரு நாளும் அதை வாசித்த பிள்ளைகள் இப்படி கேட்க மாட்டாங்க, ஏன் இப்படி எனக்கு நடக்குது. நீ துன்பத்தீயில் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நடந்து விட்டதென வியக்காதீர்கள். அவர் 4:13 சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் துன்பங்களில் மாறாக, மாறாகனா அது எதிர்மாறாக, நீ என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். அன்பு பிள்ளைகளே, திருவவையை வழி நடத்தக்கூடிய முதல் பொறுப்பை ஏற்ற ராயப்பர் இதெல்லாம் சொல்றாருன்னா, அந்த ராயப்பருடைய கூட்டமைப்புல எல்லாரும் உட்கார்ந்து பேசும்போது வேற வேற பேசியிருப்பாங்களா? அன்னை மரியால் இதைத்தான் அவர்கள் வழி நடந்து போயிருக்க வேண்டும். அன்னை மரியாளுடைய ஒப்புதலோடு தான் இவர்கள் தங்களுடைய அந்த நிறைவை கண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய பேச்சு, அதற்கு பிறகு வெளிவந்த சாட்சிய வார்த்தைகள் எல்லாம் இதை ஒட்டியதாகவே இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த தாயினுடைய உள்ளத்திலே கிடந்த அந்த உணர்வுகள் எல்லாம் இவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வழியாக வெளிப்படுகிறது. பிரிக்கக்கூடாது, அம்மா வேற, திருத்தூதர்கள் வேற, எல்லாம் பிரிக்க பிரிச்சிட்டம்னா பாரம்பரியத்தினுடைய ஆழத்தை நீ உடைச்சிட்டீன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. தேவ பிள்ளைகளை ஊடுருவி பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய நம்ம இந்த துன்பங்களுக்கு வார்த்தைகள் நிறைய உண்டு. 1 பேதுரு 4:19 சொல்றாரு, கடவுளின் திருவிழப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக. அப்ப படைத்தவர் எதை விரும்புகிறாருன்னு சொன்னா, நன்மை செய்து நீ துன்புற வேண்டும். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அழைப்பு. ஆண்டவரினுடைய தளத்தில் உள்ளவர்கள் துன்புற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 5:10 சொல்றாரு, அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். இறைவாக்கினரை தாண்டி, மாதாவை தாண்டி இறைவாக்கினருக்கு போயிட்டாரு யாக்கோபு. அப்படின்னா அந்த வழியில வந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? இறைவாக்கினர்கள் துன்பத்தை தாங்கி வாழ்ந்தாங்க. பிள்ளைகளே, மரியாதை அப்படிதான் வாழ்ந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அம்மாவுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப பெருசா இதுல எழுதல, ஏன்னா அங்க தனிப்பட்ட புராணங்கள் எல்லாம் இந்த பைபிள்ல கிடையாது. தந்தையினுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் தான் இருக்குது. அதனாலதான் இந்த கதையெல்லாம் இல்லை. உடனே நம்ம பைபிள்ல இல்லை, பைபிள்ல இல்லைன்னு அதை தாண்டி பார்க்கக்கூடிய ஞானம் உனக்கு இல்லைன்னா முழங்கால் போட்டு கரமுயர்த்தி ஞானத்துக்காக ஜெபி. ஆண்டவர் வெளிப்படுத்துவார், அநேகருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், உனக்கும் வெளிப்படுத்துவார். நம்ம உடனே என்ன செய்யக்கூடாது, பைபிள்ல இல்லை சோ நத்திங் டு ஸ்பீக் அப்படி சொல்லிடக்கூடாது. இந்த அம்மாவுடைய ஒரு சாதாரண ஒரு தாயை போல நம்ம வைத்து பார்ப்போமே. நாங்கள்லாம் குருக்கள் இருக்கிறோம், எங்கள் வீட்டில் எங்களுக்கு தாய் தந்தையர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் வெளியில் போயிட்டோம்னா உடனே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எங்கப்பா போயிட்டியாப்பா, சாப்பிட்டியாப்பா, எல்லாம் நல்லபடியாக இருக்குதாப்பா, எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஓகே. ரெண்டு இருமல் விழுந்துருச்சு பேசும்போது உடனே, என்னப்பா உடம்பு ஒன்று சரியில்லையாப்பா அப்படின்னு உடனே பாருங்க. இப்பெல்லாம் காதுக்கும் காதுக்கும் உறவு வந்து காதோட காதாக வந்துடுது. ஏசு இருந்தப்போ அப்படி காதோடு காதாய் பேசுவதற்கு தளங்கள் இல்லை, செல்போன் இல்லை, தொலைக்காட்சி இல்லை, செய்தி வாய்வழி செய்தி தான். எவனாவது கேட்டுட்டு வந்து உன் புள்ள அங்கே பிதற்றி கொண்டு இருக்கிறான்னு சொன்னா இந்த அம்மாவுடைய நெஞ்சு படபடத்தது. உன் பிள்ளைய கல்லால் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டு இருப்பாங்க இல்லையா. அன்னை மரியால் ஓடுனாங்க சகோதரர்களை கூட்டிக் கொண்டு இயேசுவை பார்ப்பதற்காக. தாயும் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற பகுதியை பார்த்த உடனே நம்ம விவாதம் பண்ணுவது எதுக்கு, யார் என் தாய் என்று சொல்லிவிட்டார். ஆகவே அந்த தாயை ஒதுக்கு. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸா கண்டென்ஷனா இல்ல. அந்த தாயினுடைய அந்த பரிதவிக்கப்பட்ட நிலை, மகனை பற்றி ஏதோ பேசுறாங்களே, என் பிள்ளைதான் இங்க வரமாட்டேங்குது, நானாவது போய் பார்ப்பேன் அப்படின்னு அந்த தாய் எத்தனை மைல்கள் தாண்டி ஓடி இருக்க வேண்டும். அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அந்த உள்ளம் பதைத்து கொண்டிருந்ததனுடைய அடையாளம் இது. தேவ பிள்ளைகளே, அப்படி ஓடி பார்த்த அந்த தாய் மகன் பேசுவதை கேட்டார், யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள். நம்மளாம் தான் கோச்சிக்கிட்டு வந்திருப்போம், போய் நிக்கிறேன் என்னைய பார்த்து கேட்குறது யார் என் தாயின்னு, நான் திரும்பி கூட பார்க்காம வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அம்மா சொல்லலை. எங்கேயாவது பைபிள்ல இருக்குதா இயேசுவை கையை பிடிச்சி சகோதரர்களை வச்சு இழுத்துட்டு போனாங்கன்னு, இல்லை. மாதாவுக்கு தெரிஞ்சது என் பிள்ளை சரியா தான் செய்யுது. அம்மா கூட்டிட்டு போனதாக பைபிள் சொல்லவில்லை. வாம வந்துடு மகனேன் கெஞ்சியதாகவும் பைபிள் சொல்லல. தேவ பிள்ளைகளே, சிலுவையின் அடியில் நின்ற தாய், சிலுவைக்கு அடியில யாரை, அதாவது மாதா சொல்லிக்கலாம், அந்த காட்சியை என்னாலாம் பார்க்க முடியாது, என்னை கூட்டிட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எங்கேயாவது உட்கார்ந்துருக்கலாம். ஆனா இந்த தாய் சிலுவையோடு நடந்து சென்றாள். அதுல ஒரு காட்சி உண்டுங்க, சிலுவை பாதையில தாயும் சேயும் சந்திக்கிற காட்சி. அந்த காட்சியை நான் ஒரு நாள் தியானித்துக் கொண்டிருந்த போது ஒரு சின்ன ஒரு தீப்பொறிய நெஞ்சில் விழுந்தது. என்ன அப்படின்னா, இந்த மாதா எதை பார்த்து கலங்கி இருப்பாங்க, அடித்த அந்த அடிக்கப்பட்ட அந்த முகத்தை பார்த்தா, அல்லது தலையில இருந்த கிரீடத்திற்கு பதிலாக சூட்டப்பட்டிருந்த முள்முடியை பார்த்தா என்று நான் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த போது ஒரு செய்தி, ஒரு கடுமையான செய்தி நெஞ்சில் நெருப்பாய் வந்து விழுந்தது. ஆண்டவருடைய முகத்தில் இருந்த காரி உமிழப்பட்ட அந்த எச்சிலை கூட துடைக்க முடியாத ஒரு அவல நிலையில் மகன் நிற்கிறார் என்ற அந்த வேதனையை பார்த்து அந்த தாய் ஒடிந்து போயிருப்பார். எத்தனை மாலைகள், எத்தனை புகழ்பாக்கள், எத்தனை புகழ்ச்சி வார்த்தைகள், இத்தனையும் தாண்டி என் மகனின் முகத்தில் காரி உமிழப்பட்ட எச்சில் துளிகள். ஒருவேளை கண்டிப்பா ஓடிட்டு வந்து அம்மா அழுது சொல்லியிருப்பாங்க, என் மையனுடைய முகத்துல எச்சில் இருக்கிறதை பார்த்தேன். ஒருவேளை அதனாலதானோ என்னவோ வெரோனிக்கால் ஓடி போய் ஆண்டவருடைய முகத்தை துடைத்திருப்பாளோ என்கிற தொடர்பு என் உள்ளத்துல எழுந்தது. என் பிள்ளைகளே, இத்தனையும் பார்த்து இந்த தாய் மயங்கி விழாமல் சிலுவை கடையில் நின்னாங்களே, இதை விட இந்த வீர தாய் வேற என்ன செய்துவிட முடியும்? இந்த தாயை நீ அவதூறு பேசலாமா? வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையாய் எழுதப்பட்டிருக்கிறதே, தலைமுறை தோறும் என்னை பேறு பெற்றவள் என்று போற்றுவார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் போற்றுகிறார்கள்? நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஆண்ணை மரியாளை அவதூறு பேசுகிறவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, துன்பத்தில் பங்கு கொள்ள எல்லாருக்கும் அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். 2 திமோத்தேயோ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ, அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமை கேட்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள் என்று பவுலடியார் தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார். ரெண்டு திமோத்தேயு 2:3 பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் நல்ல படை வீரனை போன்று துன்பங்களில் பங்கு கொள். இதெல்லாம் செய்தது யாருங்க? இந்த சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையெல்லாம் செயலாக்கி காட்டினது நம் தாய் மரியாள். நல்ல படை வீரனை போன்று ஃபோர் ஃப்ரண்ட்ல நல்ல படை வீரன் எங்க நிற்பான்? முன்னாடி நிற்பாங்க. அன்னை மரியாள் முன்னாடி நின்னாங்க. இதுதான் அந்த தாயினுடைய வீரத்தினுடைய அடையாளம். தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நம் இவ்வாறு 2:18 இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்ற வார்த்தைகள் நம்மை மீண்டும் மீண்டும் சிந்திக்க அழைக்கிறது. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி, இயேசு கிறிஸ்துவே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். அப்ப இயேசு வல்லவர்னு சொன்னா, இணை மீட்பராயிருக்கிற நம்முடைய தாய் மரியாளும் இதே சோதனைக்கு உள்ளாகி அந்த துன்பத்தினுடைய வேதனையை கடந்து சென்றதுனாலே இந்த உலகத்தினுடைய துன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிற தாய் மரியாள் நம் அன்னை. அதே போலதான் இந்த அன்னை மரியாள் லூக்கான செய்தியிலெல்லாம் நம்ம பார்க்குறோம். 2:19 அவர் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தால், ஒரே வார்த்தை தான் அன்னை மரியாளை பற்றி ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தால். 2 Kings 17:35 சொல்லுதுங்க, இஸ்ரேலோரோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு இட்ட கட்டளை இதுவே, வேற்று தெய்வங்களுக்கு அஞ்ச வேண்டாம், அவைகளை வணங்கி வழிபடவும் வேண்டாம், அவைகளுக்கு பலியிடவும் வேண்டாம். இன்னைக்கு நாம் எல்லாருமே அஞ்சி கலங்கி என்னென்னவோ வழிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உனக்காக மரித்த இயேசுவின் காலடியில் நின்று கொண்டிருந்த அன்னை மரியாளை போல நீயும் நின்று பாரு, நீ அவருக்கு அஞ்சு, உனக்கு எல்லாம் நிறைவாக்கப்படும் என்ற வார்த்தை நமக்கு அன்னை மரியாள் வழியாக நிறைவாய் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இணைச்சட்டம் 7:21 சொல்லுகிறது, அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களிடையே உள்ளார், அஞ்சுதற்குரிய ஆற்றல் மிகு கடவுள் அவரே என்கிற இந்த வார்த்தையை உள்ளத்திலே தாங்கி சிந்தித்தவள் நம்முடைய தாய் மரியாள். அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். அன்னை மரியாள் இருந்த பொழுது ஆண்டவரை எதிர்த்த பரிசேயர் சதுசேயர் கூட்டம், அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆண்டவரை அடித்து துவைத்து இதோ சிலுவையில் தூக்கி எறிந்து அதை இன்பமாய் கொண்டாடி கொண்டிருந்த படை வீரர்கள், ரோமையருடைய கூட்டம், கைகூலிகளினுடைய கூட்டம், அவர்களை கண்டும் நீ அஞ்ச வேண்டாம். இதோ அந்த இடத்திலே அன்னை மரியாளை பார்த்தும் அவளையும் அவருடைய மகனையும் குறித்து அவதூறு பேசிய கூட்டம் ஒருபுறம், அவர்களை குறித்தும் அஞ்ச வேண்டாம். இதை போல உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ கூட்டங்கள் இருப்பார்கள், உங்களை அவதூறு பேசுவார்கள், நீ செய்கிற நன்மைத்தனங்களை கேள்விக்குட்படுத்துவார்கள், உன்னை சிலுவையில் எப்பொழுது அறையலாம் என்று காத்திருப்பார்கள். ஆனால் வார்த்தை சொல்கிறது, அவர்களுக்கு நீ அஞ்ச வேண்டாம், ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களிடையே உள்ளார், நீ அவரை நம்பினால். இதோ இந்த தாய் மரியாள் இறுதி வரை நம்பினால். எந்த இறுதி நிலை என்பது எதுங்க? அந்த மகன் இறந்து அந்த மகனை தன் மடியிலே போட்டுக்கொண்டு அழுது கொண்டிருந்தாலே அந்த தாய், அந்த இறுதி நிலை என்பது அதோடு மட்டும் முடியவில்லை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவதை கண்கள் ஊடாக பார்த்து கொண்டிருந்த அந்த நிலையையும் கடந்தது அந்த இறுதி நிலை. நாம இறுதி நிலை நம்ம வாழ்க்கையில எதுவாயிருக்கிறது? எது வரைக்கும் நீ ஆண்டவரை பிடித்து கொண்டிருக்கிறாய்? துன்பத்தினுடைய எல்லை உனக்கு எதுவாயிருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே. ஆண்டவருடைய வாக்கை நம்புவோர் அஞ்ச மாட்டார்கள். இதோ அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இருந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பியிருந்த தாய் வெளிப்படுத்தின அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளின்படி இறுதி வரை நின்னாங்க. லூக்கா 1:46 பார்க்கிறோம், கேட்ட மரியா இப்படியாக பாடுகிறார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர்வகை கொள்கிறது, அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பவர் என்பர், ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார், தூயவர் என்பதே அவரது பெயர். இதோ இந்த விடுதலையின் பாடலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து பாருங்கள். அன்னை மரியாள் எவ்வளவு தூரம் ஆண்டவரை சார்ந்து, அஞ்சுதற்குரிய கடவுள் நம் கடவுள், அவருக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும், அவருடைய சிலுவை எனக்கு பெருமை என்று அன்னை மரியாள் வாழ்ந்தார்கள். இதோ இந்த நாட்களிலே அன்னை மரியாளுக்கு கிடைத்த சிலுவையின் அடையாளம் அது. அதை அவர்கள் வெற்றியோடு கடந்து சென்றார்கள். அது வேண்டாம் என்று ஓடிவிடவில்லை, கடந்து சென்றார்கள். இதோ நீங்களும் நானும் வித்தியாசமான சிலுவைகளால் இன்று வாழ அழைக்கப்படுகிறோம்.
ஆண்டவர் வித்தியாசம் வித்தியாசமான சிலுவைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த சிலுவைகளை கடவுளுடைய மகிமைக்காக உன்னால் கடந்து செல்ல முடிகிறதா? அல்லது ஆண்டவரே, இந்த சிலுவையை எடுத்து தூக்கி போட்டுவிடும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? சிந்திப்போம். அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையில பலப்படுத்துவதற்காக நம்ம கூட வருவாங்க. எப்பொழுதெல்லாம் அருள் நிறைந்த மரியே என்கிற ஜெபத்தை நாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அன்னை மரியாள் உன்னுடன் இருந்து ஜெபிக்க வருவாங்க. அருள் நிறைந்த மரியே ஜெபம் அன்னை மரியாளை பெருமைப்படுத்துகிற ஜெபம் அல்ல. அன்னை மரியாளோடு நீ இணைந்து ஜெபிக்க அன்னை மரியாளை நீங்கள் அழைக்கிற ஜெபம். எப்பொழுதெல்லாம் அருள் நிறைந்த என்கிற வார்த்தையை அந்த அன்னை மரியாள் கேட்டுட்டாங்களோ உடனே ஓடி வந்து உன் அருகிலிருந்து உனக்காக ஜெபித்து நீ அந்த துன்பத்தை தாங்கி கடந்து செல்ல உனக்கு பலன் கொடுக்கிற, பலனை ஆண்டவரிடமிருந்து பெற்றுத்தருகிற ஒரு நல்ல பாத்திரமாக, பரிந்துரையாளராக அன்னை மரியாள் இருக்கிறார். ஷீ இஸ் த பெஸ்ட் இன்டர்செசர் என்று சொல்லுகிறோம். அதனால தான் நீங்கள் வீடுகளில் ஜெபமாலை ஜெபிங்க. ஏன்னா உங்களால் அதிக நேரம் ஜெபிக்க முடியாது. 15-20 நிமிடங்கள் மட்டும்தான் இந்த ஜெபமாலை வரும். அதையாவது நீ ஜெபித்தா போதும், அன்னை மரியாள் வல்லமையாய் உனக்காக பரிந்து பேசுவாங்க. நிறைய பேர் மாட்டி இதை யோசிக்கிறாங்க, ஜெபமாலை என்பது அன்னை மரியாளுக்கு ஜெபிப்பது. இல்லை, அன்னை மரியாளோடு ஜெபிப்பது, அன்னை மரியாளை உன்னுடைய உதவிக்கான பாத்திரமாய் அழைப்பது. அன்னை மரியாள் இன்றைக்கு வரைக்கும் இந்த மனுக்குலத்திற்காக போராடி கொண்டே இருக்கிறாங்க. அதைத்தான் நாங்கள் ஜான் மரிவியானியினுடைய அந்த ஃபீஸ்ட் டே அன்னைக்கு நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். இந்த உலகம் எப்பொழுது மீட்படையுதோ அப்போதான் அன்னை மரியாளுக்கு ரெஸ்ட்டு. அது வரைக்கும் மாதாவுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. ஷீஸ் இன்டர்சீடிங் நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிற ஒரு தாய். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கசப்பு, கடந்து வந்த பாதைகள் எல்லாம் முட்கள், கடந்து வந்த பாதைகள் எல்லாம் சிலுவைகள். ஆனால் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பாக்கியமோ மிகப்பெரிய பாக்கியம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக முடிசூட்டப்பட்ட ஒரு மகிமை. இதைவிட கடவுள் வேறு எந்த மகிமையையும் யாருக்கும் கொடுக்காத நிலை. அன்னை மரியாளுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிற அபிஷேகம். இதை அவதூறு பேசுகிறவர்களோடு சேர்ந்து நீயும் அவதூறு பேசி உனக்கு கிடைக்க போகிற பாக்கியத்தை நீ குறைத்து கொள்ளப் போகிறாயா? கடவுளுடைய மகிமையை நீ அவதூறாய் மாற்றப் போகிறாயா? அல்லது இதோ வேதத்திலே காண கிடக்கிற இந்த அற்புதமான அடையாளங்களை பார்த்து கடவுள் இப்பேற்பட்ட தாயை இந்த தரணிக்கு கொடுத்ததற்காக கடவுளை மாற்றிப்படுத்த போகிறாயா? ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையை உண்மையாய் உணர்ந்து அந்த உண்மையின் தளத்திலே கடந்து செல்வோம். சிலுவை என்பது தோல்வி அல்ல, துன்பம் என்பது அது ஒரு பாரம் அல்ல. உன் வீட்டிலே நடக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே உன்னை ஐக்கியப்படுத்துகிற, ஆண்டவருக்கு அருகில் உன்னை அழைத்து செல்கிற மிக பேறு பெற்ற காரியங்கள் என்பதை மறந்து விடாதிருக்க அன்னை மரியாளினுடைய அடையாளத்தை கண்ணோக்கி பார்த்து அவரோடு சேர்ந்து பயணிப்போம். ஆண்டவரை உரிமையாக்கிக் கொள்வோம். ஆமென்.